உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மகாஹிட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் ஜாதிக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உணவு பதன்சை துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஆனந்த் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து முனைவர் மா ஆனந்த், இணை பேராசிரியர் தோட்டக்கலை. இப்போ வந்து ஜாதிக்காய் சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜாதிக்காய் பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து 18th century வந்து வந்ததுங்க. இப்போ வந்து உலக லெவலில் பார்க்கும்போது இந்தோனேஷியாங்கிறது தான் அதிக உற்பத்தி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது எங்கெல்லாம் பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்களா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் அதிகமாக பயிரிடுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் பயிரிடுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் பார்க்கும்போது உடுமல்பேட், பொள்ளாச்சி, அப்புறம் வந்து கல்லார், பரளியார் ஆகிய இடங்களில் வந்து இந்த ஜாதிக்காய் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. ஸோ இந்த ஜாதிக்காய் வந்து ஊடு பயிராக வந்து பொள்ளாச்சி, உடுமல்பேட்டில் வந்து தென்னமரத்துக்கு கூட ஊடு பயிராக வந்து பயிரிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு வாசனை மரம். ஸோ இது வந்து பல்லாண்டு வந்து வாழக்கூடிய ஒரு மரம், 20 உங்களுக்கு 60 வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு பசுமையான மரம், இலையெல்லாம் எதுவும் கொட்டாது. ஸோ ஹைட்டு பார்க்கும்போது 18 வரைக்கும் வருங்க. இதில் வந்து இந்த பழங்கள் பார்க்கும்போது மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ பழம் வெடித்ததுக்கப்புறம் பழம் வந்து நம்ம அறுவடைக்கு பண்ணுவோம். ஸோ அறுவடை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றா பழங்கள் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம். ஸோ இதில் மேலே இருக்க தோல் பார்த்திங்கனா, மேலே இருக்க சதை போர்ஷன், அந்த சதையை வந்து நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு, ஜாம் பண்ணுறதுக்கு, ஜெல்லி பண்ணுறதுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கொட்டை வந்து விதை வந்து உங்களுக்கு கருப்பு கலராக இருக்கும். அந்த விதைக்கு மேலே வர்றது வந்து சோப்பு கலராக இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம். இந்த ஜாதி பத்திரி தான் நம்ம சமையலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜாதி பத்திரியிலேருந்து பார்க்கும்போது வந்து மெலனின் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணெய் வந்து எடுப்பாங்க. இந்த மெலனின் எண்ணெய் வந்து அதிகமாக வந்து மருத்துவ குணங்கள் இருக்கிறனால இதை மருந்து செய்கிறதுக்கு அது மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து குடலில் வந்து நமக்கு ஏதாவது புண்ணு இருந்துச்சு அப்படின்னா இந்த மெலனின் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த புண்ணு எல்லாமே வந்து சரியாயிரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொட்டை வந்து உங்களுக்கே தெரியும், ஜாதிக்காய் விதை வந்து நம்ம வந்து நிறைய பயன்பாட்டில் வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ஜாதிக்காய்க்கு வந்து ஏற்ற வந்து மண் மற்றும் தட்ப வெப்பநிலை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜாதிக்காய் பார்க்கும்போது வந்து என்றைக்குமே வந்து மலைப்பகுதிகளில் அதிகமாக பயிரிட்டுருப்பாங்க. அதே மாதிரி மலைப்பகுதிகளுக்கு வெப்பநிலை இருக்கும்போது நமக்கு வந்து சமவெளி பூமியில் வந்து மலை அடிவாரத்தில் இருக்க பகுதிகளில் வந்து பயிரிடுவாங்க. ஸோ அப்படி பயிரிடும்போது, மலை அடிவாரத்தில் இருக்கும்போது பயிரிடும்போது வெப்பநிலை கொஞ்சம் இருக்கணும். அதாவது வந்து வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும்னா 25-30 degrees இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஜாதிக்காய் வந்து பயிரிடலாம். அடுத்து இன்னொன்று வந்து கடல் மட்டத்துலேருந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 300-1000 meters இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து நிறையா கிடைக்கும். அதே மாதிரி மலையின் அளவு பார்க்கும்போது வந்து 150-250 mm வந்து மழை வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மழை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் மூலமாக வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ தண்ணீர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 16 liters வந்து கண்டிப்பாக வந்து தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்கும். அடுத்து இன்னொன்று வந்து மண்ணோட கார அமிலத்தன்மை பார்க்கும்போது 5.5 உங்களுக்கு 7 வந்து கார அமிலத்தன்மையில் வருங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்களா ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 2 வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கு. விஸ்வஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து கேரளாவில் IISR அப்படிங்கிற வந்து ஒரு ஆராய்ச்சி மையத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த விஸ்வஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ரகம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஒட்டு ரகம். ஹைட்டு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 3.5-5 meters வரைக்கும் தான் உயரம் வரும். அதே மாதிரி மகசூல் வந்து 4th year உங்களுக்கு மகசூல் வந்துடும். இப்போ வந்து அதோட ஜாதி பத்திரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து 1 gram பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஜாதி பத்திரி வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மகசூல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 1000-1200 வந்து உங்களுக்கு வந்து பழங்கள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அடுத்த ஒரு ரகம் பார்க்கும்போது வந்து கேரளா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ரகம். இது 2 தான் வந்து அதிகமாக வந்து பயிரிட்டுருக்கோம். ஸோ இந்த விஸ்வஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ரகம் பார்த்திங்கன்னா இப்போ பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை இது மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக வந்து இதை பயிரிட்டுருக்காங்க. அடுத்து இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஜாதிக்காய் பொறுத்தவரை இனப்பெருக்கம் வந்து ரெண்டு விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ஒட்டுக்கட்டுதல் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாதிக்காயில் என்ன ஒரு மெயின் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் மரம் பெண் மரம் ரெண்டும் தனித்தனியாக இருக்குங்க. ஸோ ஆண் மரம் பெண் மரம் தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம விதை மூலமாக நம்ம போடும்போது 50% வந்து ஆண் மரமாக வரும், மிச்சம் 50% பெண் மரமாக வருங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கடினம். அதாவது வந்து நம்ம விதை போட்டு முளைச்சி வந்த டைமில் வந்து கண்டுபிடிக்கிறது கடினம். அது வந்து பூ பூக்க ஆரம்பிக்கிற டைமில் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியுங்க. அதனால தான் நம்ம வந்து ஒட்டுக்கட்டுதல் மூலமாக வந்து நம்ம போகிறோங்க. அடுத்து ஒரே மரத்தில் ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே வருங்க. ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே வரும்போது வந்து எவ்வளோ வரும்னா, உங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப கம்மியாக வருங்க. வெறும் 50-100 காய்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒட்டுக்கட்டுதல் போகிறது தான் நல்லதுங்க. வணிக ரீதியில் பார்க்கும்போது ஒட்டுக்கட்டுதல் போகிற போனோன்னா சீக்கிரம் உங்களுக்கு மகசூல் வந்துடும். செடியோட உயரம் வந்து பார்த்திங்கனா 5 மீட்டருக்குள்ளேயே இருக்கும். 1200-1500 பழங்கள் வந்து வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஒட்டுக்கட்டுறோன்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த தாய் செடி எப்படி இருக்கணும், அந்த தாய் செடியிலேருந்து நம்ம மொட்டுக்களோ தண்டுகளோ நம்ம எடுக்கும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா, அது வந்து அந்த தாய் செடி வந்து 15-20 வருடங்கள் இருக்கணுங்க. காய்ப்பு பார்த்துக்கும்போது கண்டிப்பாக வந்து 1200 மேலே வந்து காய் இருக்கணுங்க. ஸோ ஒரு மரத்துலேருந்து 1000-1200 காய்கள் மேலே இருக்கணும். அடுத்தவங்க வந்து ஒரு பழத்தோட வெயிட் பார்க்கும்போது நம்ம வந்து 50 கிராமுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் தண்டுகளும் மொட்டுகளும் நம்ம எடுக்கணுங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒட்டு கட்டினதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம பசுமை குடியில் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம நடவுக்கு போகணுங்க. இல்லை சார், நான் விதை மூலமாகவே போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, விதையை வந்து நம்ம போடும்போது வந்து உங்களுக்கு பழத்துலேருந்து அந்த சதையை எடுத்துட்டு, ஸோ பழம் வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்னது, பழம் பழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பழம் வெடிக்கும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம பழத்தை அறுவடை பண்ணி நம்ம நாற்றங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ உடனே வந்து பழத்துலேருந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா உடனே அது வந்து நம்ம நாற்றங்களில் போட்டுடணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மேலே இருக்க சதையும் எடுத்துடணும், ஜாதி பத்திரையும் எடுத்துடணும், வெறும் அந்த விதையை மட்டும் நம்ம நாற்றங்காலில் போட்டுருங்க. ஸோ நாற்றங்காலில் போடும்போது இது முளைப்பு பார்த்திங்களா ரொம்ப லேட்டாக வருங்க. ஏன்னா 25-40 நாட்கள் ஆகுங்க முளைச்சி வெளியே வர்றதுக்கு. ஸோ இது 40 நாள் கழித்து தான் முளைக்கவே ஆரம்பிக்கும். ஸோ முளைச்சி அது வரைக்கும் நம்ம 2 வேளை வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றணும், மேலே வந்து நம்ம வைக்கப்புல் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கணும். எதுக்குன்னா வெயில் அதிகமாக படக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ முளைச்சி வந்ததுக்கப்புறம் வந்து 4-5 மாதம் வரைக்கும் அதே நர்சரியில் வந்து அதே நாற்றங்காலில் வச்சுருக்கணும். 6-7 மாதம் செடி கொஞ்சம் ஹைட்டு ஒரு 15-20 சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பாலித்தீன் பேக்கில் வந்து நம்ம மாற்றிடணுங்க. ஸோ இது தகுந்த மாதிரி நம்ம நாற்றங்காலை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நடவு. ஸோ நடவுன்னு பொறுத்தவரை ஜாதிக்காய் வந்து 8 மீட்டர் இடைவெளியில் நம்ம நடணுங்க. ஸோ நடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நிலத்தை வந்து நல்லா வந்து ப்ளவ் பண்ணு, டிராக்டரில் நல்லா 2-3 டைம் நல்லா விழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழி எடுக்க ஆரம்பிச்சிடணும். குழியை எடுக்கணும் எப்படின்னா 90-90-90 சென்டிமீட்டர் வந்து நீளம் அகலம் ஆழம் மற்றும் வந்து இதை நம்ம எடுத்துறோம். ஸோ எடுக்கும்போது என்ன பண்ணோம், மேல் மண்ணை தனியாக எடுத்து வச்சிடணும், அடிமண் தனியாக நம்ம இன்னொரு பக்கமாக வச்சுக்கணும். ஸோ மேல் மண் என்றைக்குமே இடதுபுறம் அல்லது வலதுபுறம் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா மேல் மண்ணில் மட்டும்தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அடிமண்ணில் வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்குங்க. ஸோ நம்ம வாங்கின நாற்றை வந்து நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2-3 நாள் வந்து பாலிபேக்கில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் நம்ம நடணும். வாங்கிட்டு வந்த உடனே வந்து அடுத்த நாளே நம்ம நடக்கூடாது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு குழியிலையும் வந்து 10 கிலோ வந்து தொழுவுரம் நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த பாலித்தீன் பேக்கில் பிளேடால் வந்து அந்த பாலித்தீன் பேப்பரை வந்து வேர்க்கல் அடிபடாமல் நம்ம வந்து இப்போ அந்த பாலித்தீன் பேக்கை எடுத்ததுக்கப்புறம் அந்த செடியை வந்து கரெக்டாக நடணும். ஸோ கீழே 10 கிலோ தொழுவுரம் மக்கினை தொழுவுரம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து மேல் மண்ணை வந்து நம்ம அடியில் போட்டுடணும். அடியில் போட்டு அந்த வேர்பகுதிகள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அடிமண்ணை வந்து போட்டு கவர் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு நம்ம வந்து செடியில் வந்து காற்றுலையோ மற்றதில் சாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம குச்சிகள் வச்சு கட்டிடுறோம். கட்டினதுக்கப்புறம் நம்ம செடிக்கு வந்து தண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி வந்து 3-4 நாள் வந்து உயிர் தண்ணி வந்து நம்ம கொடுக்கணுங்க. இதுதான் மேஜராக வந்து நம்ம பண்ண நடும்போது இதுதான் பண்ண வேண்டியதுங்க. அடுத்த ஒன்று வந்து நம்ம வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம மெயினாக வந்து நடப்போகிறது வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் நடுவோம். மொதல் மழை வந்தோன்னா குழி எடுத்துருவோம். அடுத்தது ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து நம்ம நடுவோம். இருந்தாலும் வந்து நம்ம ஜாதிக்காய் பொறுத்தவரை என்ன ஒரு பிரச்சனைனா, நுனி வந்து கருக ஆரம்பிச்சிடும் வெயில் இருந்ததுன்னா. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நடுவில் வந்து வாழையை வந்து நம்ம நட்டுறணுங்க. ஏன்னா வாழை வந்து நம்ம நட்டோம்னா உங்களுக்கு நிழல் தரும், அதே மாதிரி வந்து 3 வருடங்களுக்கு வந்து நமக்கு எந்த வருமானமும் கிடைக்காது. ஸோ நம்ம வாழையை நம்ம நட்டோம்னா நிழலும் ஆச்சு நமக்கு வருமானமும் ஆச்சு. ஸோ நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம வாழையை வந்து ஒரு 3 வருடங்கள் வரைக்கும் நம்ம அதே வாழையை வந்து மாற்றி மாற்றி நம்ம போடணுங்க. ஸோ இப்போ நட்டு முடித்தாச்சு, அடுத்து ஒன்று வந்து ஊடுபயிரும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இல்லை சார், எனக்கு வந்து ஏற்கனவே தென்னந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, தென்னை மரத்தோட வயசு வந்து 15-20 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வரிசைக்கு ஒரு ஒரு வரிசைக்கு நடுவுலையும் வந்து நம்ம இந்த ஜாதிக்காயை வந்து நம்ம நெட்டுடலாம். நெட்டுட்டோம்னா போதுங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து தென்னை மரத்து நிழல் இருக்கும். ஸோ நமக்கு உண்டான வெப்பநிலையும் பார்த்திங்களா, தென்னை மரத்துக்குள்ளே வந்து நம்ம ஊடுபயிராக போடும்போது 25-30 டிகிரி வந்து உங்களுக்கு வெளிச்சம் வெயில் தன்மை இருக்குங்க. அதே மாதிரி ஒளியும் பார்க்கும்போது நடுவில் சென்டரில் வந்து ஒளி வருங்க. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நம்ம ஊடுபயிராக வந்து நம்ம நெட்டுடலாங்க. அடுத்து இன்னொன்று வந்து உரங்கள் பொறுத்தவரை வந்து நமக்கு வந்து நெட்டு ஒரு வருடம் ஆன செடிக்கு வந்து 20-20-60 கிராம் தலை மணி மற்றும் சாம்பல் சத்துங்க. அதாவது 20-20-60 கிராம் ஒரு செடிக்கு வந்து நம்ம கொடுக்கணுங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கான செடியை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம பிரித்து போடலாங்க. ஒன்று ஜூன் ஜூலை மாதங்கள்லையும், இன்னொன்று அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லையும் போடலாங்க. ஸோ இது ரெண்டாக போடும்போது வந்து உங்களுக்கு 10-10 உங்களுக்கு 20. ஸோ இது மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து செடி வந்து 4 வருடங்கள் ஆன செடிக்கு வந்து 300-300-960 கிராம் யூரியா சூப்பர் பொட்டாஷ் வந்து நம்ம போடுறோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இதை வந்து 2 ஸ்பிட்டாக நம்ம போடுறோங்க. இதை வந்து என்னென்னா ஜூன் ஜூலை மாதங்களையும் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களையும் நம்ம போடுறோங்க. ஏன்னா இது வந்து ஒட்டுக்காக போடாமல் பிரித்து போட்டோம்னா உங்களுக்கு வந்து செடி வந்து எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குங்க. அடுத்து நீர் மேலாண்மைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணுங்க. ஏன்னா தென்னை மரத்துக்கு பார்க்கும்போது வாரத்துக்கு வந்து உங்களுக்கு 700 லிட்டர் தண்ணி தேவைப்படுங்க. ஆனால் ஜாதிக்காய்க்கு வந்து உங்களுக்கு 16 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுங்க. ஸோ அதில் பாதி இருந்தால் போதுங்க. ஸோ இது வந்து நம்ம என்னென்னா இந்த வாரத்துக்கு ஒரு ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நம்ம கொடுக்குறோம், டெய்லி 16 லிட்டர் நம்ம கண்டிப்பாக வந்து இதை கொடுத்தாகணுங்க. அடுத்து இன்னொன்று வந்து நமக்கு வந்து இப்போ வந்து என்னது உர மேலாண்மை பார்த்துட்டோம், நீர் மேலாண்மை பார்த்துட்டோம். அடுத்து இன்னொன்று வந்து மெயினாக இருக்கிறது வந்து அறுவடை. ஸோ அறுவடைன்னு பார்க்கும்போது வந்து இது வந்து என்னென்னா ஒட்டு செடியாக போட்டோம்னா உங்களுக்கு வந்து 5 வருடங்களில் அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருங்க. முதல் அறுவடை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 4வது வருடங்களில் வந்து பழம் வந்து காய்கள் வரும். ஸோ காய்கள் வந்து நம்ம விடக்கூடாதுங்க. பழம் பூ வந்தோன்னா நம்ம கொஞ்சம் கிள்ளிடணும். எதுக்காகனா உங்களுக்கு வந்து செடி வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக வந்ததுக்கப்புறம் 5வது வருஷத்துலேருந்து நம்ம காப்பு கூட ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ நமக்கு வந்து ஒட்டு செடிகள் போடும்போது 7வது வருடங்கள்லேருந்து வந்து மகசூல் வர ஆரம்பிக்குங்க. ஸோ ஒரு செடிக்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 1000 பழங்கள்லேருந்து 1500 பழங்கள் வரைக்கும் வருங்க. இதே விதைகள் மூலமாக நம்ம போடுறோம் அப்படின்னா மகசூல் பார்க்கும்போது 7வது வருடங்களில் வருங்க. ஸோ 12வது வருஷத்துக்கு அப்புறம், 10லேருந்து 12வது வருஷத்துக்கு அப்புறம் அந்த முழு அளவு வந்து மகசூல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 20வருடங்கள்லேருந்து 60வருடங்கள் வரைக்கும் மகசூல் வந்து குறையாமல் இந்த விதைகள் மூலமாக வருங்க. அடுத்து வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மரத்துலேருந்து வந்து உங்களுக்கு வந்து 3 கிலோ வந்து ஜாதி பத்திரி வருங்க. ஆனால் வந்து இந்த ஜாதி பத்திரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பத்திரியை வந்து நம்ம பழங்கள் வந்து முழுசாக வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ பழுத்ததுக்கப்புறம் பழங்கள் கீழே விழுகும் அல்லது பழங்கள் வெடித்ததுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ண உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சதையை வந்து தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடுறோம். ஸோ அந்த சதையை என்ன பண்ணோம், அடுத்த நாளே வந்து நம்ம வந்து நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கோ அல்லது ஜாம் பண்ணுறதுக்கோ ஜெல்லி பண்ணுறதுக்கோ வந்து நம்ம அந்த செய்கிற இடத்துக்கு நம்ம கொடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் கழிச்சுன்னா கழித்து கத்தியில் வந்து இதுக்கும் தனியாக ஒரு கத்தி இருக்குது. ஸோ அந்த கத்தியில் வந்து அந்த ஜாதி பத்திரியை தனியாக பிரிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஜாதி பத்திரியை வந்து 15-20 நாள் வரைக்கும் நிழலில் வந்து காய வைக்கணுங்க. ஸோ நிழலில் காய வைக்கும் போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் இருக்குங்க. ஸோ இது எடுத்தாச்சு, எடுத்து நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாங்க. ஸோ இது எப்போ வந்து இந்த சிவப்பு கலர்லேருந்து ஆரஞ்சு கலராக எப்பப்போல்லாம் மாற ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இந்த கலர் ஃபேட் ஆயிரும். இல்லை சார், இந்த கலர் வந்து நம்ம ஃபேட் பண்ணாமல் இருக்கணும், அந்த கலர் வந்து அந்த சிவப்பு கலர் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம சுடுதண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் உள்ளே முக்கி எடுத்து நம்ம காய வச்சோம் அப்படின்னா இந்த கலர் வந்து சுமார் வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதங்கள் வரைக்கும் வந்து இந்த கலர் போகாத இருக்குங்க. அடுத்து இன்னொன்று வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து விதைகள் மூலமாக நம்ம பண்ணும்போது 50% வந்து ஆண் மரமும் பெண் மரமும் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சில பேர் வந்து விதைகள் மூலமாக நம்ம போட்டுட்டோம், விதைகளை போட்டுட்டோம், நம்ம நிலத்தில் வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 50% வந்து ஆண் மரமாக இருக்குது. அது வந்து எப்போ நமக்கு தெரியும், அதாவது வந்து அது பூ பூக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ பூ பூக்க ஆரம்பிக்கும் போது தெரியும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக நோண்டி எடுக்க வேண்டியதில்லை, அந்த மரத்தை அதில் இருக்க வந்து அந்த மரத்தை கவாத்து பண்ணிவிட்டு நம்ம ஆங்கிலத்தில் டாப் ஒர்க்கிங்னு சொல்லுவோம், இல்லை கிளெஃப்ட் கிராஃப்டிங்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து பெண் தண்டு குச்சிகள், பெண் மரத்துலேருந்து அந்த தண்டு குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒட்டு கட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஆண் மரம் எல்லாமே வந்து பெண் மரமாக மாறிடும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு மகசூல் வந்து எந்த ஒரு இது பாதிப்பும் இல்லாமல் வருங்க.
நேயர்களை, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஜாதிக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் ஆனந்த் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.